لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه شفع الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحب على طعام المسكين இந்த சூராவினுடைய மூன்றாவது ஆயத்தில் நாங்கள் ரெண்டு வாரங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல் ஆஸ் இப்னு வாயில் அல்லது அவன் போன்ற மக்காவில் இருந்த குரைஷ் முஷ்ரிக் ஒருவர் மறுமையினால பொய்ப்பிக்கிறத அல்லாஹாலா சொல்லி அவனிடத்தில் இருந்த ரெண்டு பண்புகளை இதில் சொல்லியிருக்கிறான். இரண்டாவது ஆயத்தில் அநாதைகளை தட்டிவிடுபவன் என்றும் மூன்றாவது ஆயத்தில் மிஸ்கின் ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டாதவன் என்றும் அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான். இதில் நாங்கள் இதுவரைக்கும் மிஸ்கின் என்றால் யார், ஃபக்கீர் மிஸ்கின் என்ற ரெண்டு பதங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை பதவிடக்கம், ஃபக்கீர் மிஸ்கின இஸ்லாம் எப்படி அந்தஸ்து உயர்த்தி மகிமையாக வைத்திருக்குது, மூன்றாவது ஃபக்கீர் மிஸ்கீனை நேசித்தல், நாலாவது ஃபக்கீர் மிஸ்கீனை நேசிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இறுதியாக சென்ற வாரம் ஃபக்கீர் மிஸ்கீன் பற்றி இஸ்லாம் கொண்டுள்ள கரிசனையை படித்து முடித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து இன்றும் இது சம்பந்தமான ஃபக்கீர் மிஸ்கீன் சம்பந்தமான எஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுப்போம். ஃபக்கீர் மிஸ்கீன் இவர்கள் இரண்டு பேர்களும் இஸ்லாம் ஒரு ஆழமான தெளிவான கருத்தை கொண்டிருக்குது என்பது கடந்த இரண்டு வாரங்களாக நாங்கள் விளங்கி வரக்கூடிய விஷயம். இப்போ இன்றைக்கு முதலாவது வறுமையில் எந்த கட்டத்துக்கு ஒரு மனிதன் வந்தால் அவன் யாத்திரம் செய்யலாம் என்பதை பற்றி தெளிவுக்கு வருவோம். நாங்கள் படித்தோம் ஃபக்கீர் என்றால் வாழ்வதற்கு தேவையானது எவ்வளவோ அதில் மிக குறைந்த வருமானம் அல்லது வாழ்வதற்கு தேவையானதுக்கு எதுவுமே வருமானமாக பெற்றுக்கொள்ளாதவன் ஃபக்கீர். மிஸ்கீன் என்பவன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதில் ஓரளவு நெருக்கி பிரிக்கக்கூடிய அளவுக்கு கிடைப்பவன், பற்றும் பற்றாத அவனிடத்தில் குறையாக இருந்து கொண்டே இருக்கும் மிஸ்கின் ஃபக்கீரை விட ஓரளவு நல்ல நிலையில் உள்ளவன் என்று படித்தோம். ஃபக்கீரோ மிஸ்கீனோ இந்த பல வித்தியாசங்களோடு யாருக்கு வறுமையிலும் யாத்திரம் செய்வதற்கு அனுமதி இருக்குது என்பதை பற்றி முதலாவது படிப்போம். மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் எல்லாருக்கும் யாத்திரம் செய்வதற்கு அனுமதி இல்லை. பொதுவாக சுவால் செய்வதற்கு யாத்திரம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்க இல்லை. கேட்டால் அல்லாஹு தாலாவிடத்தில் தான் கேட்கணும் என்று எல்லாருக்கும் பொதுவாக அல்லாஹு தாலாவும் சொல்லி வைத்திருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறான். யாரிடத்திலும் நாங்கள் கேட்கும் பழக்கம் இருக்கக்கூடாது, அறவே கூடாது. ஒரு மனிதன் இந்த நிலையில அல்லாஹு தாலாவிடத்தில் மாத்திரம்தான் கையேண்டு வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ள நிலையில ஆகவே வறுமையிலும் வறுமை, கொடுமையான வறுமை, கடுமையான வறுமை, இந்த நேரத்தில் அவன் பிறரிடத்தில் கையேந்துவதற்கு இஸ்லாம் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது என்றால் அந்த வறுமையின் எல்லை எது? ஒவ்வொருவரும் அதை தீர்மானிக்க முடியாது. ஒரு வறுமை, அந்த வறுமையில பல அமைப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும் முன்பே ஒவ்வொருவரும் அதை தனக்குத்தான் முடிவு செய்து கொண்டு தான் யாத்திரம் எடுக்க போக அனுமதி இல்லை. இஸ்லாம் அதுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்குது, வறுமையிலும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு போனால் அவன் விரும்பினால் யாத்திரம் செய்யலாம், அதையும் இஸ்லாம் தூண்ட இல்லை. ஆனால் விரும்பினால் கேட்டால் தப்பு இல்லை, அந்த நேரத்தில் கேட்டால் தப்பு இல்லை. அப்படி கேட்பதற்கும் ஒரு முறை இருக்கு. அது பைத்துல் மால் ஏற்பாடு இருந்தால் அது தனி மனிதர் சொல்லத்திற்கு கேட்பதாக இருக்காது, அது பைத்துல் மால்ல கேட்பதாக இருக்கும். பைத்துல் மால்ல போய் கேட்பதுதான் முதலாவது ஏற்பாடு. முதல் ஏற்பாடு பைத்துல் மால்ல கேட்கிறது. பொது திரை சேரில அங்க ஜகாத் இருக்கும், சதக்கா இருக்கும், அது ஏற்பாடு இருக்கும் என்றால் அங்க கேட்கிறது தான் முதலாவது பொருத்தமான வேலை. ஏனென்றால் ரெண்டு காரணங்கள், ஒன்று இவருடைய பங்கொண்டு அங்க இருக்குது, அவர்கள் இவரை கண்டுகொள்ளாமலோ இவர் பற்றிய தகவல் அவங்களுக்கு கிடைக்காதனாலேயோ இவருக்கு அது வந்து சேரவில்லை. இவர் பெறுவதற்கு அருகதை உள்ளவர், ஆகவே இவருடைய உரித்தான பங்கு அங்கு இருக்கும், அதை போய் கேட்பது ஒரு காரணம். இரண்டாவது தனி மனிதர்களிடத்தில் கேட்பதை விட பொது நிறுவனம் ஒன்றில் கேட்பது யாரிடத்திலும் தனிப்பட்டவர்களிடத்தில் கையேந்தியதாக இருக்க மாட்டாது. இவர் சுதந்திரமான ஒருவராக அந்த நேரத்தில் பார்க்கப்படுவார். இப்படியான முக்கியமான இரண்டு காரணங்களுக்காக வேண்டி முதலாவது அவர் பைத்துல் மாலிடத்தில் கேட்பார். பைத்துல் மால் அமைப்பு இஸ்லாமிய அரசு முறையில் இருக்கும் போது இது சாத்தியம். பைத்துல் மால் அமைப்பு இல்லை என்றால் ஏதாவது பொது பண அமைப்பு உதவி செய்யக்கூடிய நிறுவனம் இருந்தால் அந்த இடத்துல போய் கேட்டுக்கொள்வார். அப்போ ஒரு பொதுவான அமைப்புல தான் அவருடைய கோரிக்கை இருக்கக்கூடியதாக இருக்கும், தனிநபரிடத்தில் போய் கேட்பதாக இருக்காது. நிறுவன ரீதியான ஒரு ஏற்பாடு இல்லாத பட்சத்தில் அவர் என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில் யாரிடத்திலையும் போய் கேட்டுக்கொள்ளலாம். எது எப்படி இருந்த போதிலும் இப்போ நாங்கள் வரையறைக்கு வருவோம். வரையறை எதென்றால் வாழ்வதற்கு தேவையானது இல்லாமல் அல்லது போதாமல் இருக்க, வாழ்வதற்கு தேவையானது அதாவது உணவு உட, வாழ்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது உணவு உட உறையுள், உணவு உட உறையுள், இந்த மூன்றுமோ மூன்றில் ஒன்றோ மூன்றில் ரெண்டோ போதாது அல்லது அறவே இல்லை என்றிருந்தால், போதாது அல்லது அறவே இல்லை என்றிருந்தால் இப்பொழுது அவர் யாத்தகம் கேட்பதற்கு உரிய வறுமை நிலைக்கு வந்திருக்கிறார். இது பெரும்பாலும் மிஸ்கீனுக்கு சாத்தியம் இல்லை, ஃபகீருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஃபகீரிலும் ஆகவே கஷ்டமான நிலைக்கு வந்த ஒரு ஃபகீருக்கு தான் சாத்தியம். சாப்பாடு கஷ்டமா இருக்குது, சாப்பாடு என்றால் பிரதான உணவு கஷ்டம், அல்லது உடுத்துவதற்கு உடுப்பு வாங்குவதற்கு இல்லாத நிலை, மேலதிக உடுப்புகள் இல்லை, மாற்று உடைக்கு கூட கஷ்டமாக இருக்கும் நிலை, கூற ஒன்று உள்ள ஒரு தரிப்பிடம் அவருக்கு இல்லை. அப்படியான ஒரு நிலையில் என்ன செய்யலாம், அவர் யாசகம் கேட்கலாம். ஆகவே யாசகம் கேட்பதை அனுமதிக்கக்கூடிய வறுமையின் எல்லை ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையான உணவு உடை உறையுள், அதே போல மருந்தும் இருக்குது. இப்படியான அத்தியாவசியமானவற்றை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமானது இல்லாமல் அல்லது போதாமல் இருக்கு, போதுமானது இல்லாமல் அல்லது போதாமல் இருக்கு. இந்த கட்டத்துக்கு வந்தால்தான் ஒரு மனிதன் யாசகம் செய்யலாம். இதைவிட மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு வறுமை நிலையிலும் யாசகம் செய்வதற்கு முன்வர கூடாது, அது தடுக்கப்பட்டிருக்குது. ஹதரத் கபீசா ரழியல்லாஹு அன்ஹு, கபீசா ரழியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ததுமான ஒரு விளக்கமான ஹதீஸ் தான் இதற்கு ஆதாரம். அவர்கள் வந்து தான் ஒரு ஹமாலத் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொன்னாங்க. ஹமாலத், ஹமாலத் என்றால் பிறருக்காக தான் சுமந்து கொண்ட கடன். ஹமாலத் என்றால் பிறருக்காக தான் சுமந்து கொண்ட கடன். எனக்காக நான் பெற்ற ஒரு கடன் இல்லை, பிறருக்காக நான் ஒருவரிடத்தில் ஒருவருக்கு கஷ்டம் அல்லது தேவை அல்லது ஒரு அமைப்புக்கு தேவை அல்லது ஒரு குடும்பத்துக்கு தேவை அல்லது இரண்டு தரப்பார்களிடத்தில் சமரசம் ஏற்படுத்தி வைப்பதற்காக வேண்டி தேவைப்பட்டுச்சு. இப்படியான தேவைகளுக்காக வேண்டி நான் இன்னும் ஒரு வருடத்தில் கடன் எடுத்து செலவழிச்சேன். இந்த சுமை கடன் சுமைய சமாளத்தில் சொல்லப்படும். இந்த சுமை தன்னிடத்தில் இருப்பதாக ஹபரத் கபீசா ரதியல்லாஹுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னான். சொல்லி தனக்கு அதற்கு உதவுமாறு, தான் ஒரு நல்ல ஒருவருக்காக வேண்டி பெற்றுக்கொண்ட கடனை அடைப்பதற்கு தனக்கு ஏதாவது தரும்படி, யாசகம் தரும்படி கேட்டான். இவங்க வந்து வறுமையில கேட்டாங்க என்பது அல்ல, வறுமையில கேட்டாங்களா அல்லது கடனை அடைத்துக் கொள்ள வழி இல்லாம கேட்டாங்களா, அல்லது வழி இருந்தும் தான் அதை சொல்லாமலோ அல்லது நபி அவர்களுக்கு தெரிந்து கேட்டாங்களோ என்பது இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களிடத்தில் சொன்னாங்க, நீங்க இருந்துக்கோங்க, கொஞ்சம் இருந்துக்கோங்க, தாமதித்துக்கோங்க, சதக்காக வரும், அதாவது ஜகாத் சதக்காக என்ன செய்யமண்டலுக்கு வரும், அந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு அதனை தருவதற்கு ஏவுவோம் என்று சொன்னாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க, கையில இப்ப தாரத்துக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப இது எதிர கெட்டதாக அமையும், பைத்துல் மாதிரத்துல கெட்டதாக அமையும். இவங்க கேட்டது மூன்றாம் நபர் ஒருவருக்காக இன்னும் ஒருவரிடத்திலிருந்து பெற்ற கடன், இதை அடைப்பதற்கு தனக்கு வழி செய்யுங்க என்று யாசகம் கேட்ட போதுதான் ஹபரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எங்களுக்கு ஜகாத் சதகா வரும், வந்த போது நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபீசாவே யாசகிப்பது மூவரில் ஒருவருக்குத்தான் அல்லது மூன்று மனிதர்களில் ஒருவருக்குத்தான் ஹலால் என்று சொன்னார். யாசகிப்பது மூன்று மனிதர்களில் ஒருவருக்குத்தான் ஹலால். ஒருவர் ஹமாலத்தை சுமந்து கொண்டவர், விளைத்தன ஹமாலத்தான், ஹமாலாகவே சுமந்து கொண்டவர், அவர் அதனை பெற்றுக்கொள்ளும் வரை அவருக்கு யாசகம் செய்வது ஹலால். அவர் அதனை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் யாசகம் செய்வது ஹலால். பிறகு அவர் தடுத்துக் கொள்வார். பிறகுதான் எப்ப கிடைத்த பிறகு அவர் அதுக்கு பிறகு கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. தான் கடனை பெற்ற கடனை அடைப்பதற்கு கிடைத்தது, ஹமாலத்தை அடைப்பதற்கு கிடைத்த பிறகு அதை இன்னும் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, நிறுத்திக் கொள்ள. இது முதலாவது ஒருவர். இரண்டாம் அவர் இன்னும் ஒரு மனிதர், அவருக்கு ஒரு அழிவு ஏற்பட்டு அவரது செல்வத்தை அது அழித்து விட்டது. ஒரு அழிவு ஏற்பட்டு அவரது செல்வத்தை அது அழித்து விட்டது. வாழ்வதற்கு போதுமானதை அவர் அடைந்து கொள்ளும் வரை, யாசகம் செய்வது அவருக்கு ஹலாலாகும். வாழ்வதற்கு போதுமானதை அவர் அடைந்து கொள்ளும் வரை யாசகம் செய்வது அவருக்கு ஹலாலாகும் என்றார்கள். இது இரண்டாம் அவர். ஒரு மனிதர் ஒரு அழிவு அவருக்கு ஏற்பட்டது, அது அவரது செல்வத்தை அழித்து விட்டது, அவர் வாழ்வதற்கு போதுமானதை அடைந்து கொள்ளும் வரை யாசகம் செய்வது ஹலாலாகும். நல்ல நிலையில் இருந்தார், திடீரென ஒரு பெரிய ஆபத்து, ஒரு சூறாவளி அல்லது பூகம்பம் அல்லது பெரும் காற்று அல்லது பெரும் மழை அல்லது சுனாமி, அவர் என்ன சுருப்பித்து அவர் உள்ளதெல்லாம் சுருப்பி கொடுத்தது பேசி, இப்ப அவர் ஒரு நிர்சரியான நிலைக்கு இருப்பார், அவரையும் அவரது குடும்பத்தையும் பார்ப்பதற்கு வாழ்க்கைக்கு உணவு உடைக்கு கஷ்டமா போயிருக்கும், வியாபார பொருட்கள் எல்லாமே அடித்து துளைத்துக் கொண்டு போகப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உணவு உடையில் அத்தியாவசிய தேவைகள் அவர் பெற்றுக்கொள்ளும் வரை யாசகம் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கு. இன்னும் ஒரு மனிதர், அவருக்கு வறுமை ஏற்பட்டது, அவருக்கு வறுமை ஏற்பட்டது. இந்த வறுமையின் எல்லையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிச்சாங்க. எப்படின்னு கேட்டால், அவரது சமூகத்தை சேர்ந்த நட்புத்தியுள்ள மூவர், இன்ன ஆளுக்கு வறுமை ஏற்பட்டுள்ளதென, நிச்சயமாக வறுமை ஏற்பட்டுள்ளதென சொல்லும் வரைக்கும் அவருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளது. நிச்சயமாக இன்னாருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளதென அவரது சமூகத்தை சேர்ந்த நட்புத்தியுள்ள மூவர் சொல்லும் வரைக்கும் வறுமை ஏற்பட்டுள்ள மனிதர், அவர் வாழ்வதற்கு போதுமானதை அடைந்து கொள்ளும் வரை யாசகம் செய்வது ஆகும் ஹலாலாகும். அவர் வாழ்வதற்கு போதுமானதை அடைந்து கொள்ளும் வரை முன்னுக்கு வந்த மாதிரி, இரண்டாவது மனிதருக்கு வந்த மாதிரி தான், அவர் வாழ்வதற்கு போதுமானதை அடைந்து கொள்ளும் வரை யாசகம் செய்வது அவருக்கு ஹலாலாகும். ஹபீசாவே, இவை தவிர்ந்த மற்றது ஹராமாகும். இவை தவிர்ந்தன, இந்த மூன்று பேருடைய தேவையை சொன்னாங்களே, இந்த மூன்று தேவைகள் தவிர்ந்து வேற எதுவும் யாசகம் நடக்குதென்றால் அது என்ன? ஹராமாகும். அதனை உடையவன் அதனை ஹராமாக சாப்பிடுகிறான் என்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம் இருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் படி மூன்று பேருக்கு யாசகம் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாம் அவர் வந்து அவர் செல்வந்தனாக இருந்தாலும் யாசகம் செய்யலாம். முதலாவது ஆள் இருக்கிறாரே, அவர் செல்வந்தராக இருந்தாலும் யாசகம் செய்யலாம். ஜகாத்தில் இருக்கக்கூடிய கடன்காரர் என்பவர்கள் நான் விளக்கப்படுத்தினேன். அந்த நேரத்தில் ரெண்டு வகையானவர் இருப்பான். ஒரு சாரார், ஒருவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக பட்ட கடன் அடைத்துக் கொள்ள முடியாதவர். இன்னும் ஒருவர் பிறர் சார்ந்த தேவைக்காக கடன் எடுத்து உள்ளவர், அதை அடைத்துக் கொள்ள வழி இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுக்கலாம். தன்னுடைய தேவை, சொந்த தேவைக்காக கடன் பெற்று அதனை அடைத்துக் கொள்ள வழி இல்லாதவருக்கு ஜகாத் கொடுக்கப்படுவது போல, பிறர் தேவைக்காக கடன் எடுத்து அதனை அடைத்துக் கொள்வதற்கு வழி இருக்குதோ இல்லையோ அவருக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்தில் இருந்து அவர் செல்வந்தராக இருந்தாலும் என்ன செய்யணும்? அவருக்கு கேட்டால் ஜகாத் கொடுக்கணும். என்றால் அவர் தன்னுடைய தேவைக்காக அவர் கடன் எடுக்க இல்லை, சமூகத்தினுடைய ஒரு தேவைக்காக கடன் எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல கபீசா ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டது இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு தேவைக்காகவே கேட்டதுதான். எனவே முதலாவது பகுதி இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது, ஹமாலத்துக்கு பொறுப்பேற்ற கடன்காரர், அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் சரிதான், அவருக்கு என்ன செய்யப்படணும்? அவருடைய பெற்ற கடனை அடைப்பதற்கு வழி செய்யப்படணும். இந்த ஹதீஸில் உள்ள இரண்டாவது மூன்றாவது மார்க்கில் இருக்கிறாங்களே, ஒன்று ஒரு பேராபத்தில் மாற்றி எல்லாவற்றையும் இழந்து போனவர், அவருக்கு திடீரென ஏற்பட்ட வறுமை. மூன்றாம் அவர் அது திடீரெனவோ கொஞ்சம் கொஞ்சமாவோ அவருக்கு வறுமை ஏற்பட்டிருக்கு. முதலாம் அவருக்கு ஏற்பட்ட வறுமைக்கு சாட்சி தேவையில்லை, ஏனென்றால் அவருடைய ஆளுமை எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கும் தெரியும். விளங்குதே நண்டு? எந்த நல்ல நிலையில இருந்துதான் அவருக்கு அழிவு வந்திருக்கு என்றால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு பகிரங்கமா தெரிஞ்சிருக்கு. மூன்றாம் அவரை பொறுத்த மட்டும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமைக்கு போயிருப்பார், அல்லது உம்மா அப்பாவும் வறுமையில் இருந்து இவரும் என்ன செஞ்சிருக்கலாம், வறுமையில் இருக்கலாம். இவரின் நிலை பற்றி அடுத்தவர்களுக்கு சில வேளை தெரியாமல் இருக்கலாம். எனவே இவர் வறுமையில் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர் வாழக்கூடிய பிரதேசத்தில், வாழக்கூடிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய மூன்று பேர் இன்னும் செய்யணும் சாட்சி சொல்லணும், இவர் வறுமையில் இருக்கிறார் என்று சொல்லணும். அந்த மூன்று பேரும் எப்படியானவங்களா இருக்கணும்? நல்ல புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கணும். அதாவது நல்ல நடத்தை, நல்ல புத்தி, சாட்சி சொல்வதற்கு படிச்சமைத்த நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படியான நிலையில் தான் ஒருவருக்கு தனக்கென தாங்க என்று என்ன செய்யலாம், கேட்கலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து படிக்கிறோம். இது அல்லாம வேற எவராவது கேட்டு சாப்பிடுவாங்க என்றால் அது என்னவா இருக்கு? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பின்படி அது முழுக்க முழுக்க என்ன ஹராம். எவர் இந்த நிலையில இல்லாம கேட்கிறாரோ அவர் ஹராத்தை கேட்டு ஹராத்தையே உண்ணுகிறார். அல்லாஹு தஆலா எல்லாரையும் பாதுகாப்பானார். இப்ப எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்றால், எந்த கட்டத்தில் வறுமையின் எந்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா நமது இருக்கிறார், எதற்கு யாசகம் செய்வதற்கு. இன்னும் ஒரு அறிவிப்புல இதை விட சற்று வித்தியாசமும் இருக்குது. அது ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் படித்திருக்கிறோம். அந்த அறிவிப்பின் படி அந்த ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு யாசகம் கேட்டாங்களே, கேட்ட போது அந்த மனிதரை பார்த்துட்டு உங்களிடத்துல வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாங்களே. அப்ப அவர் என்ன சொன்னார், தன்னுடைய வீட்டில் ஒரு குவலையும் குடிக்கக்கூடிய குவலையும் மற்றது ஒரு போர்வையும் இருப்பதாக சொல்லி அது ரெண்டையும் கொண்டு வர சொல்லி அந்த சம்பவம் நாங்கள் ஒன்று கொண்டு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவம் அவர் சம்பாதித்து கொண்டு வந்து இந்த நேரத்தில் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யாசகம் மறுமையில் உம்முடைய முகத்தில் அல்லது யாசகித்தவருடைய முகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக வருவதை விட இது என்ன சிறந்தது சொல்லி சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, யாசகம் மூவருக்கு அன்றி ஹலால் பொருந்தாதுன்னு சொன்னாங்க. பொருந்தாண்ட ஹலாலாக மூவருக்கு அன்றி பொருந்தாது. அந்த ஒழுக்கீட்டு புத்தகத்திலையும் அது இருக்கும் நினைக்கிறேன். அதுல முதலாவது சொன்னாங்க, பரம ஏழை, பரம ஏழை. கபீசா ரதியல்லாஹுவுடைய அறிவிப்பின்படி மூன்றாவது ஆளாக என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கணும், பரம ஏழை. இரண்டாவது ஆளாக சொன்னாங்க, பழுவான கடன்காரர், பழுவான கடன்காரர். இரண்டாவது ஆளாக யாரை சொன்னாங்க, பழுவான கடன்காரர். பழுவான கடன்காரர் என்பது தன்னுடைய சொந்த தேவைக்கு எடுத்த கடன் உள்ளவராகவும் இருக்கலாம், சமால தொண்டுடைய கடனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது அடங்கும் சரிதானே. உங்க கபீசர் ரதியல்லாஹு வந்து பிறருக்காக கேட்ட கடன். மூன்றாவதாக அனஸ் ரதியல்லாஹு அந்த அறிவிப்பின் படி வந்திருப்பது பிறருடைய கொலைக்கான தண்ட பணத்தை சுமந்து கொண்டவர். நாங்கள் படித்தோமே ஞாபகம் இருக்குதா, கொலை நடந்தால் கொலை செய்தவர் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படும், அந்த பிரிந்து கொடுக்கப்படும் தண்ட பணம். கொலைக்கான நஷ்ட ஈட்டை பொறுப்பேற்றுக் கொண்டவர். அதாவது என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான், அதனால எனக்கும் ஒரு பகுதி என்ன செஞ்சிருக்கு, இப்ப வந்திருக்கு, இப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறத கொடுக்க வேண்டியது, எனக்கு வழி இல்லை, நான் என்ன செய்யல ஞாபகம் கேட்டு கேட்கலாம். இது இந்த அறிவிப்பில் இல்லை, ஹபீசா ரதியல்லாஹுடைய அறிவிப்பில் இந்த மூன்றாவது பகுதி இல்லை. விளங்குறது என்னண்டு, அனஸ் ரதியல்லாஹுடைய அந்த அறிவிப்பின் படி, சுனன் அபீதாவுதில் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் படி, அந்த மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் செய்யறாங்க, என்ன, யாசகம் மூவருக்கு அன்றி கூடாது அல்லது பொருந்தாது. ஒன்று பரம ஏழை, இரண்டு பழுவான கடன்காரர், மூன்றாவது கொலைக்கான நஷ்ட ஈட்டை பொறுப்பேற்றுக் கொண்டவர். கொலைக்கான நஷ்ட ஈட்டு பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்ட வாரிசுக்காரர்கள் ஒருவர் மாட்டிக்கொண்டால் அவருக்கு அதை கொடுக்கிறதுக்கு வழி இல்லை, அவர் என்ன செய்யறார், யாகத்திலும் இதுக்கு உதவுங்கள் கேட்கிறார். இவருக்கு அது ஹலால், அந்த யாகம் ஹலால். இந்த மூன்றாவது பகுதி கபீசா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்புல இல்லாத ஒன்று. ஆகவே மொத்தமாக இரண்டு அறிவிப்புகளையும் சேர்த்து பார்க்கும் போது நாலு வகையானோருக்கு கடன் பெறுவதற்கு இந்த யாசகம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்குது. ஒன்று கொலைக்கான நஷ்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட மனிதர், இரண்டாவது கடன் பெற்றவர், மூன்றாவது வறுமை ரொம்ப கடுமையான வறுமைக்கு வந்தவர். அந்த வறுமையை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று திடீரென ஏற்பட்ட வறுமை அல்லது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்ட வறுமை. திடீரென ஏற்பட்டது தான் ஆபத்துகள் நடந்து சொத்துக்கெல்லாம் போனது. நாலாமவர் இந்த ஹமாலத் பொறுப்பேற்றுக் கொண்ட மனிதர் வந்து வகை. இப்படி நாலு வகையானவருக்கு கடன் பெறுவதற்கு இன்னும் உடைத்து பார்த்தால் ஐந்து வகையானவருக்கு என்ன செய்யலாம், கடன் பெறுவதற்கு அல்லாஹால கடன் பெறுவதற்கு இல்லை யாசகம் செய்வதற்கு அல்லாஹால அனுமதித்திருக்கிறான் என்பதை படிக்கிறோம். ஆகவே யாசகம் என்பது தடுக்கப்பட்ட ஒன்று. இதன செய்வதாயின் அது வறுமையில் எந்த எல்லைக்கு வந்தால் செய்யலாம், அது அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமானது இல்லாமல் அல்லது போதாமல் இருக்கும் நிலை. பணக்காரருக்கு வசதி உள்ளவருக்கு யாசகம் செய்வது அறவே கூடாது. இன்னும் ஒரு அறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 திர்ஹம்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதில் சில பேர் சொல்வதும் உண்டு, 50 திர்ஹத்தினுடைய பெருமதிக்கு குறைவான அளவு வருமானம் அல்லது சொத்து உள்ளவர் யாசகம் செய்யலாம் சொல்லுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த காலத்தில் தன்னுடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கு செய்த தீர்ப்பு தான். 50 திர்ஹம் என்பது ஜகாத்தில் 200 திர்ஹம் இருந்தால் தன் வெள்ளிக்கு என்ன செய்யும், ஆரம்ப இது வரும் கிட்டத்தட்ட 125,000 30,000 என்ன செய்யும் வெள்ளியினுடைய இப்போ பெருமதி இருக்கும். 50 திர்ஹம் அல்லது அதற்கு கீழ் வந்து விட்டால் ஒருவருடைய வருமானம் அவர் ஜகாத் சதகா என்றல்ல, அவர் யாசகமே என்ன செய்யலாம், செய்யலாம். தனக்கு வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்க தேவையில்லை, அவர் என்ன செய்யலாம், வாய் திறந்து. நாங்கள் ஏற்கனவே படித்ததுக்கும் இதுக்கும் சில முரண்பாடு இருப்பதாக தோன்றும். நீங்கள் சில வேலை ஹதீஸிங்க வாசிக்கிறீங்க, அதுக்காக தான் சொல்லித்தாருங்க. இப்போ எல்லாம் மொழிபெயர்ப்பெல்லாம் இருக்குது தானே. 50 திர்ஹம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு வரையறுத்தான். முந்தின ஹதீஸ்ல இருப்பது படி நாங்கள் வரையறுத்து கொண்டதன் படி மூன்று பேர் சாட்சி சொல்லணும், வாழ்க்கைக்கு போதுமானது வாழ்வதற்கு போதுமானது என்ன செய்யக்கூடாது அவரிடத்துல இருக்கக்கூடாது அல்லது போதுமானதாக இருக்க கூடாது. ஆனால் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 திர்ஹம் அனுமதி கொடுத்தால் 1,200 நாளில் ஒன்று, அப்போ 1,30,000 நாளா பிரிச்சா கிட்டத்தட்ட 33,000 என்ன செய்யும் வரும். 33,000 மாசம் வருமானம் உள்ளவர் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொண்டால் இன்றைக்கு நான் தாராளமா அவரை பக்கம் இருந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், மிஸ்கின்னு கூட நாங்கள் சொல்றது கஷ்டமாக இருக்கும் சிலருடைய நிலையை பொறுத்த மட்டும். ஆகவே இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 திர்ஹங்கள் என்று வரையறுத்தது, அதுக்கு கீழே வருமானம் உள்ளவர் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், யாசகம் செய்யலாம் என்று சொன்னதானது அது அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய சமூகத்தில் உள்ள வருமான நிலையை கருத்தில் கொண்டு சொல்லப்படுது. அந்த நிலையில அது வந்து யாருக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும், அவரோட சமூகத்தில் அது ஒரு சின்ன தொகையாக இருந்திருக்கலாம். எனவே இதனை வைத்து யாரும் ஹபீசா ரதியல்லாஹு ஹதீஸை விட்டு போட்டு 30,000 வருமானம் உள்ளவன்னா 20,000 உள்ளவன்னா என்ன செய்யக்கூடாது, அந்த ஜக்காத்து கேட்டு போறதும் பிக்கத்தாங்க கேட்கறதும் பயிர் நிறுத்துறதும் இதெல்லாம் யாருமே செய்யக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த அறிவிப்பை நீங்க படிச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சுன்னன் திருமிதியில் இருக்குது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு தனக்கு போதுமானது இருக்கும் போது எவர் மனிதர்களிடம் யாசகம் செய்வாரோ, தனக்கு போதுமானது இருக்கும் போது எவர் மனிதர்களிடம் கேட்பாரோ யாசகம் செய்வாரோ அவரின் யாசகம் அவரின் முகத்தில் தழும்புகளாக இருக்கும் நிலையில், தழும்புகளாக இருக்கும் நிலையில் மறுமையில் அவர் வருவார். அவரின் யாசகம் அவரின் முகத்தில் தழும்புகளாக இருக்கும் நிலையில் மறுமையில் அவர் வருவார். அப்ப இந்த அறிவிப்பு படி மறுமையில எவராவது இப்படியான தழும்புகளோடு வந்தால் அடுத்தவர்கள் கண்டு கொள்வாங்க, இவர் தன்னிடத்தில் இருக்கும் நிலையில், போதுமானது இருக்கும் நிலையில் என்ன செய்திருக்கிறார், அருகதையோட யாசகம் செய்தவர் அப்படி வரமாட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுச்சு, போதுமானது எது என்று கேட்கப்படுச்சு, அவருக்கு போதுமானது எது என்று கேட்கப்படுச்சு. இப்ப சொன்னாங்க 50 வெள்ளி நாணயங்கள், 50 வெள்ளி நாணயங்கள் அல்லது தங்கத்தில் அதன் பெறுமதி என்றார்கள். 50 வெள்ளி நாணயங்கள் அல்லது தங்கத்தில் அதன் பெறுமதி என்றார்கள். இது சுனன் திருமிதியில் இருக்குது, ஹபரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. எனவே இந்த அறிவிப்புல இருப்பதும் ஹபீசா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு இருப்பதையும் யாரும் வைத்து 50 திருஹம்கள் அதனுடைய பெருமதியை பார்த்து எதுவும் செய்யக்கூடாது என்றால் அது அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நபி அவர்களுடைய சூழலுக்கு செய்த தீர்ப்பு. இது நம்முடைய நாட்டுக்கு ஒரு நடுத்தரமான வருமானம் உள்ள திருகம், திருகம் தான் வெள்ளி, வெள்ளி நாணயம், தீனார் தங்கம், அதான் சொன்னாங்களே, அல்லது தங்கத்தில் அவர் பெருமதி என்றால் ரெண்டு நாணயம் புழக்கத்தில் இருந்துச்சு, திருகமும் இருந்துச்சு தீனாரும் இருந்துச்சு, தங்கத்தில் அதன் பெருமை என்றால் தங்க நாணயத்தில் அதன் பெருமை. இது அந்த சூழலுக்கு சொல்லப்பட்ட, சில நாடுகளில் இந்த 30,000 ரூபாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50,000 ரூபாய், இந்த 50,000 அல்ல 50 திருகங்கள் சில நாடுகளில் இன்றைக்கு என்ன செய்யலாம், இது பொருத்தமாக இருக்கும். சில நாடுகளில் 100 திருகமும் என்ன செய்யாமல் இருக்கும், போகாமல் இருக்கும். எனவே அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் அது கொல்லப்படும். அதுவும் அந்த அரேபிய சூழலில் சொல்லப்பட்டக்கும் பொருத்தமாக இருக்கு. இன்னொரு அறிவிப்பு இருக்குது, அது மிச்சம் தெளிவாக இருக்குது, ஹஜ்ரத் சஹல் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. சஹல் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சுனன் அபீ தாவூதில் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசம், தன்னிடத்தில் போதுமானது இருக்கும் போது எவர் யாசகிப்பாரோ, தன்னிடத்தில் போதுமானது இருக்கும் போது எவர் யாசகிப்பாரோ, நரகத்தின் தணலை அவர் அதிகரிக்க தேடுகிறார், நரகத்தின் தணலை அவர் அதிகரிக்க தேடுகிறார். பயங்கரமான ஹதீஸ்கள், அதாவது போதுமானது இருக்கும், இப்ப நிறைய பேர் வாராங்க, அவங்களுக்கு யாசகிப்பதையே தொழிலாக பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க, யாசகிப்பதுதான் அவருடைய வருமான வழி, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, உடல் வாட்டசாட்டமா இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் பொருந்தும். அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் எடுக்க எடுக்க என்ன செய்யுது, நரகத்தின் தணல் ஒன்று கூடிக்கொண்டே போகுது. எவர் தன்னிடத்தில் போதுமானது இருக்கும் போது யாசகிக்கிறாரோ அவர் நரகத்தின் தணலை அதிகரிக்க தேடுகிறார். 3 வீட்டில் வாங்கினா 3 தணல், 4 வீட்டில் வாங்கினா 4 தணல், அதெல்லாம் விளங்கிக்கொள்ளணும் அவங்க செய்யறவங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, போதுமானது எது என்று கேட்கப்படுச்சு, முந்தின ஹதீஸ்ல மாதிரித்தான், அல்லாஹ்வுடைய தூதரே அவருக்கு போதுமானது எது என்று கேட்கப்படுச்சு, சொன்னாங்க அவரின் பகல், அவருக்கு பகல் உணவும் இரவு உணவையும் கொடுக்கக்கூடியது, அவருக்கு பகல் உணவையும் இரவு உணவையும் கொடுக்கக்கூடியது என்றார்கள். இது மிகவுமே தெளிவான அறிவிப்பு. முந்தின அறிவிப்பு படி 50 திருகங்கள் என்றால் இந்த அறிவிப்பு என்ன இருக்குது, கேள்வி உண்டுதான், பதில் வித்தியாசம். அவரது பகலுடவையும் இரவு உணவையும் கொடுக்கக்கூடியது, இது தினசரிக்குரிய விளக்கம். அது மாதத்துக்கோ வாரத்துக்குரிய விளக்கமாகவும் இருக்கலாம். இது தினசரி. அதாவது அவருக்கு பகல் உணவும் இரவு உணவும் எவ்வளவு தேவை, அவருடைய தங்கி வாழக்கூடியவங்களுக்கு எவ்வளவு தேவை, அது இல்லை என்ற கட்டம் அல்லது போதாது என்ற கட்டம், அதற்கு வசதி போதாது என்றிருந்தால் என்ன செய்யலாம், அவர் யாசனம் செய்யலாம். அப்ப இதுதான் ஆக உச்ச கட்டம். நீ பகல் உணவு இரவு உணவு ஏன் காலை உணவு விட்டாங்க என்றால், அன்று ரெண்டு உணவு தான் இருந்துச்சு, அதையும் விளங்கிக்கோங்க. நபி அவருடைய காலத்தில் ரெண்டே ரெண்டு உணவு தான், ஒன்று பகல் உணவு மற்றது இரவு உணவு. பகல் உணவு என்பது நாங்கள் சாப்பிடுறது போல ஒரு மணிக்கு சாப்பிடுறது இல்லை, பகல் உணவு என்பது முகருக்கு முன்னாலேயே சாப்பிடுவாங்க, அதாவது பதினோரு மணி இந்த மாதிரியான நேரத்தில் சாப்பிடுவாங்க. விலங்குதை பயன்பாண்டு காலை உணவு ஆங்கிலத்தில் பிரன்ச்சுங்குவாங்க. பிரன்ச்சுன்றது இப்போ இருக்குது, அதாவது காலை உணவு பிரெட் என்று இருந்தால் இந்த பி ஆரும், மாலை இந்த பகல் உணவு லஞ்ச் என்று இருந்தால் எல்லாம் விட்டுட்டு உலகத்தையும் எடுத்தால் இப்போ பிரன்ச்சுங்குவாங்க. அப்ப பகல் உணவும் இல்லை காலை உணவும் இல்லை, இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு செய்யறது ஒரு சாப்பாடு, அதுதான் அவங்களுக்கு இருந்துச்சு. இரவு உணவு மகரிப் தொழுத உடனேயோ அல்லது மகரிப்புக்கு முழுக்கையோ சாப்பிட முடிச்சிருவாங்க, பெரும்பாலும் மகரிப் தொழுத பிறகு. இந்த ரெண்டு வேளை உணவு தான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பகல் உணவையும் இரவு உணவையும் அவருக்கு கொடுக்கக்கூடியது என்று சொன்னாங்க, போதுமானது அது. இது பகல் உணவு. அதனால தான் ஹவரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜும்மா தினத்தன்று ஜும்மாவுக்கு பிறகுதான் நாங்கள் கைலூலாவும் பகலுணவும் சாப்பிட்டுக் கொள்வோம் சொல்லுவாங்க சொன்னாங்க. மற்ற ஆறு நாட்களிலும் கைலூலாவை என்ன செய்வாங்க, புஹருக்கு முன்னாலே செய்து கொள்வாங்க. கைலூலா என்பது தஹஜ்ஜுதுக்கு எழும்புபவர் புஹருக்கு முன்னால கொஞ்சம் தூங்கிக் கொள்வதற்குரிய நேரம், அவரது தூங்கினால் அது கைலூலா. விளங்குது என்ன, தஹஜ்ஜுத் செய்யும்னாதான் அந்த தூக்கமே, தஹஜ்ஜுத் தொழுத மனிதர் அந்த தூக்கத்துக்கு அருகதை உள்ளவர். தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மனிதர் அந்த தஹஜ்ஜுத் கிளம்பி இருந்தால் புஹருக்கு முன்னால அவர் தூங்கிக் கொள்ளலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாகவும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையில நாங்கள் ஜும்மாவுக்கு பிறகுதான் கைலூலா செய்வோம். என்றால் வெள்ளிக்கிழமை நாங்கள் பள்ளிக்கு நேர காலத்தில் என்ன செய்வோம், ஜும்மாவுக்கு பேசிடுவோம். அதே நேரத்தில் தொடர்ந்து சொன்னாங்க, ஜும்மாவுக்கு பிறகுதான் அன்றைக்கு நாங்கள் சாப்பாடும் எடுத்துக்கொள்வோம். எனவே இதுல இருந்து என்ன விளங்குது, புஹருக்கு முன்னர் தான் நம்மளுடைய சாப்பாடு இருந்திருக்குது, இல்லை என்று சொன்னால் அது அவங்க குறித்து சொல்ல மாட்டாங்க. ஜும்மாவுக்கு பிறகுதான் கைலூலாகவும் பகலுணவும் நாம் செய்வோம் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதிலிருந்து மற்ற நாட்களில் ஆறு நாட்களில் வெள்ளி தவிர்த்த ஏனைய நாட்களில் பகல் உணவு என்பது புஹருக்கு முன்னரே சாப்பிட்டு தான் மஸ்ஜிதுக்கு செய்வாங்க வருவாங்க. இஷா சாப்பாடு இஷாவுக்கு பிறகு உள்ளதா இல்ல எங்களை போல என்னவாகிடும், அது மகரிப் தொழுது. இதுதான் உண்மையான சாப்பாடாகவும் சொல்லப்பட்டிருக்கும். இடையில வேற ஏதாவது போட்டுக்கொள்ளாம அது தப்பு இல்லை. ஆனால் பிறதான உணவுகள் என்று சொல்லப்படுறதும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாக இது ரெண்டும் இருந்தால் அவன் உடம்பு நிமித்தியன செய்யலாமா வாழலாம் என்று சொல்லப்படக்கூடியதுமான உணவுகள் தொண்டு தொட்டு வளத்தில் உள்ளது ரெண்டும் தான். இடைப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் கூட்டிக் கொண்டது, எங்களுக்கு பரம்பரையில் வந்தது இது இடைப்பட்ட காலத்தில் உள்ளது தான். ஆனால் மக்களிடத்தில் பரம்பரையாக ஆதி காலத்தில் இருந்து பிரதானமான ரெண்டு உணவு. அதனால தான் பாருங்க, மகரிப் தொழுத உடனே அவங்க சாப்பிட்டதுனால தான் இஷா சொல்லுவாங்க, இஷா தொழுது போட்டு வேறு வேலைகளை செய்வாங்க, தூங்க போற நேரம் பத்து பதினஞ்சு மணிக்கு முந்தி சாப்பிட்டது சமீபம் அடைஞ்சிருக்கு, மூன்று மணி நேரம் குறைஞ்சது தேவையில்லை. நாங்கள் சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் என்ன செய்யறோம், பெட்டுக்கு போறோம், அது சமீபம் அடையவில்லை நானும் தான். இது என்ன நடக்குது என்றால் இது பழக்கத்தை மாத்துறது பெரும் கஷ்டமாயி எங்க சமூக அமைப்புல எங்க வீட்டு அமைப்புல சரியான கஷ்டமா இருக்குது. நாங்க இப்படி தூங்குறதுனாலதான் அதிகமான நோய்கள் எங்களுக்கு சமீபாடு அடைய முன்னால நாங்க என்ன செய்யறோம், உடம்ப படுக்க போடுறோம், ஓடி ஆடி எதுவும் செய்யாததுனால நியாயமாக தேங்கி கிடந்து எங்களுக்கு நோய்கள் அது கொண்டு வருது. அவர்களிடத்தில் நோய்கள் குறைவாக அல்லது இல்லாமல் இருந்ததற்கான காரணம் அவர்களுடைய சாப்பாட்டை அவங்க ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தான். அவனோட அமைப்புல சாப்பாடு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. இடையில வந்து விளக்கத்துக்கு சொல்லி போனேன். இதன்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரையறுத்தை சொல்லிட்டாங்க, இதுல ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. எனவே யாசகம் செய்வதற்குரிய எல்லையை வரையறுத்துக் கொண்டிருக்கிறோம். வறுமை இல்லை. ஒரு தடவை ரெண்டு மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து யாசகம் கேட்டான். ரெண்டு மனிதர்கள் வந்து எங்களுக்கு ஜகாத் தாங்கன்னு கேட்டான். ஜகாத் தாங்க கேட்டாலும் யாசகம் தானே கேட்டான். ரெண்டு பேரையும் நல்லா பார்த்தாங்க, கூர்குறிப்பா பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா ரெண்டு பேரும் வாட்ட சாந்தமான ஆட்கள், பலவான்களாக இருக்கிறான். சொன்னாங்க, நீங்க விரும்புனா தாரேன், விரும்புனா தாரேன், கேட்டு வந்தா நாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது, கேட்டு வந்தா இருந்தா கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் இல்லாட்டி போன இல்லைன்னு சொல்ற வேறு விஷயம், இருந்தா கொடுக்கணும். ஆள் நல்லா இருக்கிறா இருந்தா அவருக்கு ஒரு புத்திய சொல்லி அனுப்பலாம், ஆனா எதுவும் கொடுத்து அனுப்பியது. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க விரும்புனா தாரேன், சொல்லி போட்டு சொன்னாங்க. ஜகாத்தில் வசதி உள்ளவருக்கும் உழைக்க முடியுமான சக்தி உள்ளவருக்கும் எந்த பங்கும் கிடையாது. வசதி உள்ளவருக்கும் உழைக்க முடியுமான பலம் உள்ளவருக்கும் ஜகாத்தில் எந்த பங்கும் கிடையாதுன்றாங்க. அபூதாவூதில் இருக்குது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இதன்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்களை பார்த்தாங்க. அப்ப கொடுக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்களே, ஜகாத்தில் இருந்து கொடுக்க இயலுமா? உழைக்காததுனால இப்ப இந்த நிலையில என்னவா இருக்கலாம்? ஃபக்கீராக இருக்கலாம், மிஸ்கீனாக இருக்கிறோம் என்று கொடுக்கிறதுக்கு முன் வந்தாங்க. இருந்தாலும் ஜகாத்தில் வசதி உள்ளவருக்கு அடுத்தது ஜகாத்தில் சதக்கா மடங்கு இல்லை, மற்றது உழைக்க பலசாலியாக இருக்கிறார் அவருக்கும் எந்த பங்கும் இல்லை வாப்பா, விரும்பினா சார் என்று சொன்னான். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டு பேரையும் எப்படி கருதி கொள்றாங்க? பக்கீராக மிஸ்கீனாக தான் கருதி கொள்றாங்க. இல்லைன்னு சொன்னால் விரும்பினா தாரு என்று சொல்ல மாட்டாங்க. உடம்புல பலசாலியாக இருக்கிறான், உழைக்காமல் இருப்பது தவறு, யாசகிப்பது தவறு, சரி. ஆனால் இந்த நேரத்தில் அவன் ஜகாத்திலோ சதக்காவில் இருந்து நான் அவனுக்கு கொடுப்பதா இருந்தால் ஏதோ ஒரு தகுதி இருக்கணுமே. உழைக்காததுனால் வறுமையில் இருந்தால் என்ன செய்யலாம்? அவனுக்கு கொடுக்கலாம், ஆனால் வழி அவனுக்கு காட்டப்பட வேண்டும். அந்த வகையில் இவனுக்கு பக்கீர் அல்லது மிஸ்கீர் என்ற வகையில் தான் இரண்டு பேருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஒன்று இதிலிருந்து இன்னும் ஒன்றும் தெளிவாகுது. ஒருவர் ஃபக்கீர் மிஸ்கீன் என்பதை அவருடைய நிலையை பார்த்து நாம் தீர்ப்பு செய்து கொண்டு கொடுக்கலாம். அவருடைய நிலையை பார்த்து தீர்ப்பு செய்து கொண்டு கொடுக்கலாம். அவரை தோண்டி தோண்டி என்ன நிலையில் இருக்கிறார் என்று முதல் தடவை கொடுக்கும் போது பார்க்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்திருக்கலாமே, இவங்க ரெண்டு பேருடைய நிலை என்னன்னு பாருங்க. ஏன்னா ஒரு இமாம் தலைவர் ஆட்களை போட்டு என்ன செய்யலாம், பணித்திருக்கலாம். ஒருவர் வாரார், புதிதாக வாரார், வழக்கத்தில் வந்தது இல்லை, அறிமுகமற்றவர், தன்னுடைய நிலையை சொல்றார். இவருடைய நிலை ஃபக்கீர் அல்லது மிஸ்கீன் அல்லது கடன்காரர் என்று அவர் சொல்வதை வைத்து நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கொடுப்பதில் தவறு எதுவும் இல்லை. தொடர்ந்து வருகிறார் என்றால் விசாரித்து பார்ப்பதில் தப்பும் இல்லை. இது முதலாவது கட்டமாக வந்திருக்கணும். இல்லாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களே, பார்த்தோன்னு இப்படி நல்லா பார்க்கணும் ஒன்று இல்லை, இந்த ரெண்டு பேரையும் நல்லா பார்த்தாங்க வந்திருக்கு தரையத்தில், இப்படி ஏற இறங்க பார்த்தாங்க வந்திருக்கு அறிவிப்பில் இருக்குது. நல்லா பார்த்துட்டான், நல்ல வாட்டசாட்டமான ஆட்கள் அப்படி வராங்க தானே, வாட்டசாட்டமான ஆட்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய வறுமையை வைத்துத்தான் கேட்கிறார்களா இருக்கும், விரும்பினா தாரேன், ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாப்பா, வசதி இருந்தா உங்களிடத்துல இது உங்களுக்கு ஹலால் இல்லை, உடம்புல பலசாலியா இருக்கிறீங்கன்னா ஹலாலும் இல்லை. யாருக்கு தெரியும் உடம்புக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு? அதுவும் சொல்ல இல்லாத இப்ப இந்த காலத்துல அப்படின்னா இருக்கிறாங்க. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தையும் விளக்கப்படுத்தி போட்டு விரும்புனா எடுத்துக்கோங்க என்று சொன்னார். எனவே பல விஷயங்கள், முதலாவது வந்து கேட்கும் போது அவருடைய என்ன நிலை என்று அறிய வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லை, அவருடைய நிலையை பார்த்து அவர் இதை பெறுவதற்கு தகுதியற்றவர் என்று நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பணம் அவருக்கு தகுதியா இல்லையா என்பது அவர் தீர்மானித்துக் கொள்ளும் வகையில் அவருக்கு விளக்கப்படுத்தி சொல்றது. மூன்றாவது, இந்த விளக்கத்தையும் பெற்றுக்கொண்ட நிலையில உங்களுக்கு தேவைன்றால் சொல்லுங்க தாரேன் என்றும் சொல்லிக் கொள்றது, இல்ல தாங்க வாப்பானத்தை போ. அவர் உண்மையிலேயே தகுதி பெற்றவரா இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். தகுதி இல்லாத நிலையில் அவர் கேட்டு எடுத்துக்கொண்டு போனால், என்ன ஏமாற்றிட்டு போனான் என்பது வேற விஷயம், அது அல்லாஹ் மௌனம் பார்த்துக்கணும். நரகத்தின் தனல ஒன்று என்ன தீர்மானிப்போம், அதிகரித்துக் கொண்டு போறான் என்பது இத உண்மை. எனவே இந்த அறிவிப்பின் படி இந்த மாதிரியான ஆட்களோட நாங்க எப்படி நடந்துக்கணும், ஏன்னா எங்களுக்கு பெரும் பிரச்சனை, வாராங்க நிறைய பேர், வாராங்க சுகையினந்து வாராங்க நிறைய பேர், என்ன செய்யறாங்க, சுகையினம் சுகையினத்துக்கு மறந்து செய்யறதுக்கு வழி இல்லை என்று வரும்போது பள்ளி கடிதமும் வருவது. மூன்று பேர் இல்ல 30 பேர் என்ன செஞ்சிருக்கலாம், பள்ளியால சாட்சி சொல்லிக்கலாம் இவங்களுக்கு, இது உண்மையான கடிதமா பொய்யான கடிதமா இதெல்லாம் எங்களுக்கு தீர்மானிக்கிறதுல கஷ்டமா இருக்குது. பார்த்துட்டு இந்த அப்பா எடுத்துட்டு போங்க, நல்லா விளக்கத்தை சொல்லி அனுப்பிடுறது. வேற ஒன்றும் எங்களோட நாங்கள் பேசி கொண்டிருக்கிறதுக்கு இல்ல, இதற்கெல்லாம் நாங்க பேசி கார் எடுத்து பேசி வேலை எடுத்து பேசி வந்து ஊருக்கு பேசி இதெல்லாம் யாருக்கு கேட்க டெலிபோன் பண்ணி அங்கே ஒன்று கேட்கறதுனா இதெல்லாம் ஏண்டு விஷயமா, ஒரு கேஸ் வருது ஒரு நாளைக்கு, ஒரு கிழமைக்கு எத்தனை வருவது பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்க முடியாது. எனவே நீ எடுத்துக்கிட்டு போறியா, நீனும் யாரும் பார்த்துக்கோ, அவ்வளவும் பார்த்துக்கா, தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் நில தேவை சொல்லுங்க தாரேன், நீங்களே யாரும் பார்த்துக்கோங்க, அவ்வளவும் பார்த்துக்கோங்க என்பது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவாக இருந்திருக்கிறது. ஹைர், இப்ப இவ்வளவு நேரமாக நாங்கள் படித்தது ஜகாத்தின் வறுமையில் எந்த கட்டத்துக்கு வந்தால் ஒரு மனிதன் யாசகம் செய்வதற்கு அனுமதி இருக்குது என்பது. இப்ப நாங்க படிக்க போறது வறுமை என்பது அது ஒரு தொடர் கதையா, உலகத்தில் வறுமை என்பது சதா காலம் இருந்து கொண்டிருக்குமா. இப்ப இன்றைக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் என்றெல்லாம் உலக நாடுகள்ல நிறைய செய்யறாங்களே முயற்சிகள், எப்போவாது வறுமை இல்லாமல் போயிருக்கிறார், வறுமை ஒழிப்பு திட்டங்களினால வறுமை இல்லாமல் போயிருக்கிறார் இல்ல. வறுமை என்பது இரண்டு வகையில் ஏற்படுவது, ஒன்று உழைத்தும் வறுமையில் இருப்பவர், உழைத்துக் கொண்டே இருக்கிறார், உடல் உழைப்பு நடக்குது, எவ்வளவு தான் உழைத்தாலும் அவர் பக்கீர் அல்லது மிஸ்கின் கூட்டத்தில் தான் அப்படி தொடர்ந்து பார்க்கிறோம் தானே, அவர் உழைக்கிறத பார்த்தா மாடா உழைக்கிறார், வீட்டிலையும் என்ன செய்யறாங்க கொஞ்சாதியும் அப்பம் சொல்றா இதியப்பா விற்கிறா அப்படி இருக்குது தானே. ஆனா பிள்ளைகளுக்கோ அவளுக்கோ தேவையானதை சரியா வாங்கி போறதுக்கு முடியாத நிலை, இது தவிர்க்க முடியாது. அவ்வா சுருக்கி கொடுத்திருப்பவர்கள் இவர்களும் என்ன, இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு அவங்களுக்கு அள்ளி தட்டி கோடான கோடிய கொடுத்து தொழில் செய்து கொடுத்தாலும் ஒரு மாசத்துக்கு போற ஓட்டாண்டியாதான் தெரியுவான். இவங்க வறுமையை வலிந்து மேற்கொண்டவர்கள், அவனுக்கு வந்து சும்மா இருந்து சாப்பிடணும் என்று இருப்பவன், இந்த வறுமையையும் போக்க இயலாது. அதாவது சும்மா இருந்து சாப்பிடணும் சும்மா இருந்து திங்கும் இந்த உடுக்கணும் என்று இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்களே, இவர்கள வீட்டில் உள்ள வறுமையை எங்களாலேயும் யாராலையும் போக்க முடியாது. வறுமைய அவங்க தங்களுக்கு தேடிக்கொண்டிருப்பவர்கள், வலிந்து தேடிக்கொண்டிருப்பவர்கள், ஒரு சாரார் முயற்சிக்கு மேல் முயற்சி செய்தும் வறுமை அவங்க வீட்டில் கூடாரம் அடித்திருக்குது. இன்னும் ஒரு சாரார் வறுமைய அவர்கள் தமக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே வறுமை என்பது இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய முயற்சிகளை செய்யலாம், ஆனால் இல்லாமல் போகும் என்று முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் அல்லாஹால சில பேருக்கு என்ன செய்யறாங்க, சுருக்கி கொடுக்கிறான். ஆகவே வறுமை என்பது ஒரு தொடர் கதை, ஆனால் இல்லா அதுக்காக வேண்டி வறுமைய போக்காமல் இருக்கணும் என்பது அல்ல, அது ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். வறுமையில் உள்ளவரும் முயற்சி செய்யணும், ஏனையோரும் அவரை வறுமையிலிருந்து கை தூக்கி விடுவதற்கு முயற்சி செய்யணும். ஒருவரை அவருடைய கஷ்ட நிலையில் இருந்து வெளிக்கொணர்வதற்காக வேண்டிதான் நாம சென்ற வாரம் படித்தமை பக்கீர் மிஸ்கினுக்கு செய்யப்பட்டுள்ள காட்டப்பட்டுள்ள கரிசனை ஜகாத்திலையும் சதகாவிலையும் ஃபைதிலையும் கனிமத்திலையும் கஃபாராக்களையும் படித்தோமே, இதெல்லாம் அவரவர் இல்லை, மூன்றாம் நபர் இவர பக்கத்தில் மக்களாக இருந்து வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக வந்து இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ள திட்டங்கள். அவரவரும் வெளியே வரணும் என்பதற்காக வேண்டித்தான் உழைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்திச்சு. பூமியை உங்களுக்கு இசைவாக ஆக்கி தந்திருக்கிறோம், அதன் பாகங்களில் நீங்க என்ன செய்ய போயிட்டு அல்லாஹுடைய ரிஸ்க் சாப்பிட்டுக்கோங்க சொல்லப்பட்டதெல்லாம் உடல் உழைப்பு மனிதன் கட்டாயம் செய்யணும் வறுமையை போக்குவது. ஆக ஏன் வறுமையில் அவலங்கள் நிறைய, ஒரு இடத்துல நோய்கள் அதிகமா இருக்குது என்றாலும் அதுக்கு பிரதான காரணம் என்ன, வறுமை. சத்துள்ள உணவு வறுமையில இருக்காது. அப்ப சத்துள்ள உணவு இல்லாத உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அப்ப அவசரமாக நோய்க்கு ஆளாகுவான். ஆகவே வறுமை நோய்களுக்கு காரணம், வறுமை கல்வியின்மைக்கும் காரணம், அல்லது கல்வி அறியாமைக்கும் காரணம். படிக்க போக மாட்டாங்க, ஓத போக மாட்டாங்க, அதுக்கு கட்டணம் செலுத்த முடியாது, ஒழுங்கா உடுத்த முடியாது, புஸ்தகம் கோப்பி வாங்க முடியாது. வறுமை பொருளாதார அபிவிருத்திக்கும் தடைதானே. வறுமை பொருளாதார அதிகமானோர் வறுமையில் இருந்தால் உற்பத்தி ஆகிற சாமான எவனாவது வாங்குவானா? சாமான்களை வாங்குறதுக்கு ஆளுநர் அடிப்படை உற்பத்தி நடக்குமா? அப்ப பொருள் உற்பத்தி சக்கரம் பொருளாதார சக்கரம் ஒன்று இருக்குமே. கேள்வி இருந்தால்தான் வளங்களும் இருக்கும், டிமாண்ட் இல்லாமல் சப்ளை வந்து இருக்காது. அப்ப வளங்கள் குறையும், வளங்கிறது குறைஞ்சு போனால் பொருளாதார சக்கரம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா நலிவடையும். இப்ப நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவ தளர்ச்சியை நோக்கி போகும். எனவே வறுமை என்பது நிறைய அவலங்களுக்கு காரணம். ஆகவே வறுமை என்பது நிறைய அவலங்களுக்கு காரணமா இருக்கிறதுனாலதான் இஸ்லாமும் இந்த நிலையில் இருக்கிறத விரும்ப இல்லை. முதலாவது இஸ்லாம் இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாங்கள் படித்தோமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுர் இருந்து பாதுகாப்பு தேடுவது போல ஃபக்ர்ல இருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க. அதாபுல் கபர் கபருடைய அதாபுல இருந்து பாதுகாப்பு தேடுவது போல, குஃப்ர்ல இருந்து பாதுகாப்பு தேடுவது போல, அதே தொடர்ல இதுல இருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க. ஃபக்ர்ல இருந்து வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. எனவே தன்னிடத்தில் வறுமை இருக்கக்கூடாது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது அல்லாஹு தஆலாவிடத்தில். இதிலிருந்து இஸ்லாம் வறுமையை போக்குவது ஆரம்பிக்கும். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் அதை எழுதி வைத்திருப்பான், அது ஒரு சோதனை. நாங்கள் படித்தோம் இச்சூரத்தில் பகிர்ந்த ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையை கொடுப்பதும் சோதனை, ஒரு மனிதனுக்கு சுருக்கி கஷ்டமாக வைத்திருப்பதும் சோதனை. சில பேருக்கு அல்லாஹத்தில் அதன் சோதனையை வைத்திருப்பான். செழிப்பில் அல்லாஹுவை வழிபடுவதை சோதிக்கிறான், வறுமையில் அல்லாஹுவை வழிபடுவதையும் சோதிக்கிறான். செல்வம் பணக்காரனுக்கு சோதனை என்றால் மறுபக்கத்தில் வறுமை ஏழைக்கு சோதனை, ரெண்டும் சோதனை தான், அதுவும் சோதனை இதுவும் சோதனை. சில பேருக்கு அல்லாஹ் இப்படி எழுதி வச்சிருப்பான், அவன் எவ்வளவு முயற்சித்தாலும் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பான் என்று இருப்பான். அதுக்காக அவனுடைய முயற்சியை அவன் கைவிடக்கூடாது. அவன் பொருள் தேடுவது உழைப்பும் முயற்சியை அவன் கைவிடக்கூடாது. அதே நேரத்தில் ஜகாத்து சதகா பொதுவான ஏற்பாடுகள் எல்லாம் அவனுக்கு சமூகத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கணும், மற்றவங்க கை கொடுத்து கொண்டே இருக்கணும். இது பொதுவான ஏற்பாடு. இன்னும் ஒரு சாராரத்தான் சொன்னேன், இவங்க பயங்கரமான ஆட்கள், சும்மா இருந்து கொண்டு உழைக்காமல் இருந்து கொண்டு வறுமையை தங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவங்க. அவங்க நினைக்கிறாங்க மந்திரத்தால வாங்க விழும் என்று. ஹவரத்து மரபுகள் தான் சொன்னாங்களே, உழையுங்க, வானம் தங்கத்தையோ வெளியே செய்யாது பெய்விக்காது. மாற்றமாக வானம் தங்கத்தையும் வெளியே பெய்விக்க மாட்டாது. இன்னும் சிலருடைய வறுமை இருக்குது, அவர்களுடைய வறுமை அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பில் அவர்கள் அதை பொறுப்பிக் கொண்டிருப்பாங்க. இது மூன்றாவது சாரம். இப்ப சஹாபிகள் நிறைய வசதியோடு இருந்தவங்க, ஆரம்ப கால சஹாபிகள் மக்காவில் உள்ளவங்க தான், இஸ்லாத்துக்காக நிறைய கொடுத்ததுனால என்னவானாங்க, அவங்க வறுமைக்கு போனாங்க. இவர்களை பொறுத்த மட்டும் வறுமைக்கு போக வேண்டும் என்று வறுமையை தெரிவு செய்து கொண்டதல்ல இது. தன்னுடைய சொந்த சாப்பாடை விடவும் எதை முக்கியமா கருதுனாங்க, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை முக்கியமா கருதுனாங்க. இதனால கையில மழையில உள்ளதெல்லாம் போச்சுது, தாங்கள் நல்ல நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்தான். இறுதி வரைக்கும் அந்த நிலையில இருந்து போன சஹாபிகளும் நிறைய பேர் இருக்கிறான். ஆகவே உலகத்தில் இப்பவும் இருக்கிறான் சில பேர் இப்படியாக கையில வாரதை எல்லாம் கொடுத்து தாங்கள் சில வேலை வறுமைக்கு வந்தவர்களும் இருக்கலாம். இவர்களுக்கு சமூகம் என்ன செய்யணும், கை கொடுக்கணும் என்று அவங்க எதில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை சமூகம் கவனிச்சிடும். ஹபரத் அபுபக்கர் உபயோகப்பட்டு வந்திருக்கிறது. அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது 40,000 திருகத்தோடு வந்தாங்க. தங்கத்தினுடைய நிசாப் இப்ப இன்றைக்கு 20 தினாருடைய பெருமதியை பார்த்தா இப்ப தங்கம் ஒரு பவுன் எவ்வளவு போகுது, இதெல்லாம் குறைஞ்சிக்குது, 42,000 ரூபாயோ என்ன வந்துருக்கு, குறைஞ்சது 40,000 ரூபா வச்சுக்கொள்ளுமே. 40,000 ரூபா போட்டா எங்களுக்கு 96 கிராம் வரணும். 20 தினாருடைய எல்லைக்கு வாரத்துக்கு 96 கிராம், 96 கிராம்ல எத்தனை பவுன் இருக்கும்,
ஒரு பவுன் எத்தனை கிராம்,
96 12 18 96 10 8 80 11 8 88 12 96 அப்ப 96 இல்ல எத்தனை கிராம், எத்தனை பவுன் இருக்கு, 12 பவுன். அப்ப 12 பவுனுக்கு எவ்வளவு இருந்தது பெருமதி, 40,000 ரூபா போட்டு பார்த்தாலும் 10 பவுனுக்கு 4 லட்சம், 2 பவுனுக்கு 80,000. அப்ப 480,000. இந்த 20 தீனார் என்பது 480,000 ரூபாய் இன்றைக்கு பெறுமதி. 480,000 20 தீனார் என்றால் ஒரு தீனார் எவ்வளவு ஆயிருக்கும், இப்ப இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தீனார் அப்ப எவ்வளவு பெருமதி இருந்திருக்கு. இன்றைக்கு 480,000 20 பிரிச்சா தெரியும், 10 பிரிச்சா எவ்வளவு வரும், 48,000 வரும். 20 பிரிச்சா இந்த அப்ப 22,000 24. அப்போ ஒரு தீனார் 24,000. 24,000 எத்தனை பேருக்கு, 40,000 பெருக்கம், 24,000 பெருக்கனா எத்தனை வரும், 16 4 2 8 1 9 எத்தனை வருவது, 960 மில்லியன். 960 மில்லியன் இவ்வளவு தொகையோட நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம். 40,000 திருகம் தீனார் என்பது இன்றைக்குரிய இலங்கையில் உள்ள தங்க நாணயத்தின் பெருமதிப்படி என்ன, 960 மில்லியன். அதாவது தெரியுதான மில்லியன் கணக்கு, 9 மில்லியனும் 60 லட்சம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி, 90 கோடியா, 90 கோடியே 60 லட்சமா வருவது, 96 கோடி வராத, 1 கோடின்றது 10 மில்லியன், ஒரு 10 மில்லியன் 1 கோடி, அப்ப 100 மில்லியன் 10 கோடி, 100 மில்லியன் 10 கோடிண்டா 90 கோடியே 60 லட்சம் வருது, 90 கோடியே 60 லட்சம் வருது. இது சாதாரண தொகை இல்லை. இது புத்திரத்திலேயே சாதாரணமா இப்படி ஒரு பணக்காரன செய்யலாது, காண இயலாது. அப்ப அவ்வளவு ரொக்கம், அது கையில உள்ள ரொக்கம், அது இல்லாம வேற என்ன சொத்துக்கள் இருந்துச்சோ தெரியல. நாணயமாக கையில வைத்துக் கொண்டிருந்த சண்டைக்கு அப்படி யாரும் நாணயமா கையில வைத்துக் கொண்டிருக்கிறதும் இல்லை, எல்லாம் சொத்துக்களாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். அவ்வளவு தொகையோட தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹும் தான் கரெக்டா என்ன ஹலீஃபாவாக இருக்கும் நிலையில வீட்டில் ருசியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லாத நிலையில்தான் அவங்க இருந்தாங்க. எனவே ஒரு சாரார் அவர்கள் நல்ல நிலையில இருந்து இஸ்லாத்துக்காக தியாகங்கள் மேற்கொண்டதனால் வறுமையில மாட்டிக்கொண்டவங்க. இவங்க வறுமையை வலிந்து ஏற்றுக்கொண்டவங்க இல்லை, மேற்கொண்டவங்க இல்லை, ஆனால் வந்த வறுமை இருக்குது, அவர்கள் செய்த தியாகத்தினால் ஏற்பட்ட வறுமை. சென்ற வாரங்களில் எங்களுக்கு கடந்து போன ஆயத்தில் இருக்கிற முஹாஜிர்களில் வறியவர்கள் என்ற அபாகத்தில் அந்தஸ்து பூட்டி பேசினாலே வறுமையில் உள்ளவர்களும் காரணம் இருந்தான். அவர்கள்லாம் உழைப்பதற்கு முழுமையாக அறிவும் ஆற்றலும் வசதியும் இருந்தும் இந்த பணியை இறந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் மக்காவில் இருந்து அவ்வளவு விருட்டு வந்ததுனால அதனால என்ன செஞ்சாங்க, ஒரு திடீரென ஆபத்துன்னு வந்து அவரை மறுத்துக் கொண்டு போனது போலத்தான் அவர்களுடைய கதை. எனவே மூணாவது ஒரு சாராரும் சமூகத்தில் இருக்கிறாங்க வறுமையில. இவை இப்படியான மூணு வகையான சாரார நாங்கள் சமூகத்தில் எப்பவும் கண்டுகொண்டிருக்கிறோம். சில கட்டங்கள்ல ஜகாத்தும் சதக்காவும் பெறுவதற்கு உரியவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்று வரக்கூடியதெல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்ததை தவிர உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வறுமை இல்லாமல் போனதாகவோ எல்லா காலங்களிலும் வறுமை இல்லாமல் இருந்ததாகவோ அல்ல. விளங்குவேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில முஆஸ் ரலியல்லாஹு யமன்ல பொறுப்பா இருந்து கொண்டு அங்க வசூலித்த ஜக்காத் எல்லாம் அங்குள்ள ஜக்காத் பெற தகுதியானவர்களுக்கு கொடுத்து முடிந்து கொடுக்கிறதுக்கு மேல் மிச்சமா இருந்ததுல கிடைத்ததில் மூன்றில் ஒரு பகுதி அனுப்புனாங்க மதீனாவுக்கு கலீஃபா. அவங்க கேட்டாங்க, அங்க உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துட்டீங்களா? ஓ, மேல் மிச்சம். அதுக்கடுத்த வருஷம் கிடைத்தது அரைவாசி அனுப்புனாங்க. அதுக்கடுத்த வருஷம் கலீஃபாவுக்கு யமன்ல கிடைத்த ஜகாத்தை முழுமையாகவே எங்க அனுப்புனாங்க. யமன் என்றால் யமன் முழுமையாக அல்ல, அந்த யமனில் உள்ள ஒரு சின்ன பிரதேசத்தில் நடந்தது. அந்த பிரதேசத்துல பேர ஞாபகம் இல்லை, ஒரு சின்ன பிரதேசத்துல தான் இது நடந்துச்சு, முழு யமனிலும் அல்ல. எனவே யமனில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது தானே தவிர அதற்கு முன்னர் இப்படி பெறுவதற்கு ஆள் இல்லை என்றோ அதுக்கு பிறகும் தொடர்ந்து அறவே ஆள் இல்லாமல் இருந்ததோ என்பது அர்த்தம் இல்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்லப்படுகிறது. இது உமர் இப்னு கத்தாப், இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய ஆட்சி காலம் சுமார் 30 மாதங்கள் தான், தண்டர வருடங்கள் கூட இல்லை. இந்த காலத்திலும் கலீஃபாவுடைய அழைப்பாளர் அழைப்பார், யாராவது மிஸ்கீன்கள் இருக்கிறீங்களா, திருமணம் முடிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா, எத்தீம்கள் இருக்கிறீங்களா, கடன்சாரர்கள் இருக்கிறீங்களா, கூப்பிட்டு பார்த்தா ஒருவரும் வரமாட்டாங்க. எனவே இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை எல்லா அவர்களுடைய ஆட்சி பகுதியிலும் நடந்தது என்பதற்கோ அல்லது தொடர்ந்து அதற்கு முன்னரும் பின்னரும் இருந்தது என்பதற்கோ அல்ல. எனவே வறுமை என்பது அது ஒரு சின்ன காலத்தில் ஒரு சிறு பகுதியில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்னும் இதில் மங்கி மறைந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் மக்கள் ஆன்மீக ரீதியாக மிகவும் பக்குவப்பட்டிருந்தான். தன்னுடைய வறுமையை அடுத்தவர்களிடத்தில் கொண்டு போய் முன்வைக்கிறது இல்லை. தனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது என்பதை கலீஃபாவிடத்திலே பைத்துல் மாலிடத்திலே போய் சொல்றதும் இல்லை. தங்களுடைய வறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்வைத்தான் அதிகம் நினைத்தார்கள். கைநீட்டி கேட்பதற்கு யாசகிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வறுமையின் எல்லைக்கு வந்தாலும் கூட அவங்க அதை வெடிக்காட்டையில் அல்லாஹிடத்தில் தான் கேட்டுக்கணும். எனவே வறுமை ஒருவரும் வந்து எடுக்க இல்லை என்பதனால் வறுமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுக்கு வருவதும் முடியாது. என்றால் அந்த பகுதியும் இருக்குது. எனவே வறுமை என்பது ஒழித்து தீர்த்தி கட்டிவிட முடியுமானது அல்ல, அது தொடர்ந்து தொடரக்கூடியது. ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது வறுமையை அவரவரிடத்திலிருந்து போக்கிக் கொள்வதற்கு, அவை முயற்சிகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய சபம் கட்டாயம் செய்யப்பட வேண்டியது விளங்குதான். இதுல தான் நாங்கள் சென்ற வாரம் படித்த இந்த மிஸ்கீன்கள் சம்பந்தமாக பக்கீர்கள் சம்பந்தமாக இஸ்லாம் கொண்டுள்ள கரிசனை இந்த தலைப்பின் கீழ் வந்து எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. எனவே வறுமை ஒழிப்பு திட்டம் என்று போடுவதெல்லாம் வறுமையை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியான முயற்சிகளாக இருக்குமே தவிர அதனால் வறுமையை ஒழித்து முடித்துவிட முடியும் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. என்றால் மூன்று வகையானவருக்கு வறுமை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு சாரார் அதுதான் ஏற்பாடு இப்படித்தான் பார்க்கிறோம் தானே, நிறைய பேர் பார்க்கிறோம். இன்னொரு சாரால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், ஆனால் இவனுடைய தவறு என்னத்தை கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான், அதை கொண்டு உயர மாட்டான். இன்னும் ஒரு சாரால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அவங்க உள்ளதையெல்லாம் மார்க்கத்துக்காக செலவழித்து வறுமை நிலைக்கு வந்திருப்பான். இந்த மூன்று சாராலும் தொடர்ந்து இது கொண்டுதான் இருப்பான். அல்லாஹ் தர எல்லாருடைய நிலையும் சராக்கி வைப்பானா. இப்ப நான் முடிக்க முன்னால சென்ற வாரம் ஒரு ஆயத்தை விட்டோம், இருவரும் பிரிந்தால் அல்லாஹ் இருவரையும் தன்னுடைய விசாலத்திலிருந்து சேவையேற்று வைப்பான். சூரத்துல் நிசா 130வது ஆயத்து, சூரத்துல் நிசா 130வது ஆயத்து. இரண்டாவது இஹ்ராமோடு இருந்து கொண்டு மிருகம் ஒன்றை வேட்டையாடினால் அதற்குரிய கஃபாரா. முதலாவது செய்ய வேண்டியது அதே போன்ற ஒரு மிருகத்தை அவர் என்ன செய்யணும், சதக்கா கொடுப்போம். எதை வேட்டையாடினாரோ, மானை வேட்டையாடினால் மான், மாட்ட வேட்டையாடினால் மாடு, அல்லது அந்த மிருகத்தினுடைய பெருமதிக்கு, அந்த மிருகத்தினுடைய பெருமதிக்கு ஹரத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்போம். ஒரு ஆட்டை வேட்டையாடித்தா இருந்தால், அல்லது ஒரு தீக்கோழிய வேட்டையாடித்தா இருந்தால், அதனுடைய ஒரு பெருமதிக்கும் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு 50,000 ரூபான்னு சொன்னால், அது அந்த 50,000 ரூபாய்க்கு உணவு வாங்கி ஹரத்தில் மிஸ்கீன்கள், எங்க இருக்கிற மிஸ்கீன்கள், ஹரத்தில் உள்ள மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்போம். குறைந்தது 3 மிஸ்கீன்களுக்கு கொடுத்தாகணும், கூடியது எத்தனை மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கலாம். மிஸ்கீன்களுக்கு அந்த பெருமதிக்கு உணவு கொடுக்க இல்லை என்றால், அந்த பெருமதிக்கு உணவு வாங்கினால் எத்தனை முத்துகள் இருக்குமோ ஒவ்வொரு முத்துக்கும் ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கணும். 5,000 முத்து வரும் சொன்னால் எத்தனை நாளைக்கு நோன்பு வைக்கணும், முத்து உங்களுக்கு தெரியுமே அளவு, இது பெரிய ஒரு தர ரெண்டு மணிக்கட்டையாலையும் மணிக்கட்டாலையும் நிறைச்சி அந்த நாள் எவ்வளவு வருமோ அதை முத்து கிட்டத்தட்ட 500-600 கிராம் என்ன வரும், உணவு வாங்கினால் அது அவ்வளோ தீம் அள்ளி அள்ளி எடுக்கும் போது எத்தனை முத்துகள் வருமோ, 1,000 முத்து இருந்தால் எத்தனை நாளைக்கு நம்ம போய்க்கணும், 6 நாளைக்கு நம்ம போய்க்கணும். அதை விட எது லேசு, மிஸ்கீன்களுக்கு அங்கே இருக்கிற மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கிறது தான். குறைஞ்சது 3 மிஸ்கீன்களுக்கு கொடுத்தாகணும், கூடியது எத்தனை மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கலாம். இவரன்னு தான் சென்ற வாரம் விட்டிருந்தது. அப்ப நாங்க இன்றைக்கு படித்தது வலா யஹுப்பு அலா ஃபாமில் மிஸ்கீன்ல, இந்த மிஸ்கீனுடைய பகுதியில வறுமையில் எந்த கட்டத்தில் யாசகிக்கலாம், யாசக போக அந்த ஹதீஸ்ல வந்து விளக்கத்துக்காக வேண்டி வசதியோடு உள்ளவர் ஜகாத் சதகாவிலிருந்து பெறலாமா கொடுக்கப்பட்டால் அந்த பகுதி. அடுத்ததாக வறுமையை பொறுத்த மட்டும் அது ஒரு முறியடிக்க முடியுமானதா, தனிநபர் மத்தியில் என்ன செய்யலாம், முறியடிக்கலாம், சமூகத்திலிருந்து மொத்தமாக அது முறியடித்து இல்லாமல் ஆக்குவது என்பது அது முடியாது, அது ஒரு தொடர்கது. ஆனால் முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களையும் அதில் நாங்கள் படித்து முடித்தோம். வறுமையினுடைய அவலங்கள், வறுமை ஏற்படுத்தக்கூடியவை என்னென்னதையும் படித்தோம். வார வாரம் நிஷா அவ்வா மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்ற இந்த பகுதிக்கு போகும். இன்றைக்கு வறுமையினுடைய எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு கொண்டோம். மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை, மிஸ்கீனுக்கு உணவளிக்க தூண்டுதல் தூண்டாமல் இருத்தலை படிப்பதற்கு மிஸ்கீனுக்கு உணவளித்தலை நாங்கள் விளங்கணும். மிஸ்கீனுக்கு உணவளித்தலில் மிஸ்கீன் என்றால் யார் என்பதை, மிஸ்கீன் என்றால் யார் என்பதை பற்றி மூணு வாரம் விளக்கப்படுத்திட்டோம். இப்போ மிஸ்கீனுக்கு உணவளித்தலை பற்றி வார வாரம் ஷாபா விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோம். என்ன தெளிவுகள் தேவை கேட்டுக்கோங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒன்று மறுமையினுடைய அடையாளமாக சொல்லப்படவில்லை. இன்னொரு அறிவிப்புல வந்து இருக்கிறதால் மனிதன் ஜகாத் பொருளை எடுத்துக்கொண்டு போவான், பெறுவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டாங்க, அது மறுமையினால் நெருங்கும் போது உள்ளது. இந்த அறிவிப்ப சில இமாம்களுடைய விளக்கத்தின்படி அது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லப்படுது. ஏன்னா நபி அவர்கள் அனுப்பப்பட்டதே மறுமையினுடைய ஒரு அடையாளம் தானே, இறுதி நபி வந்ததே மறுமையினுடைய ஒரு அடையாளம். எனவே அவர்களுடைய காலம் அதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக மறுமையினுடைய சிறிய அடையாளங்களாக சுமத்தப்பட்டுச்சு. எனவே மறுமை நிகழும்வதற்கு முன் ஜகாத் பணம் பெறுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்வது, அது வறுமை இல்லாததுனால் பெறாம இருக்கிறாங்களா, அல்லது வறுமை தான் ஆனால் நாம் யாரிடத்திலும் கை நீட்டி கேட்கவும் மாட்டோம், தந்தாலும் எடுக்க மாட்டோம், தன்னுடைய பத்தினித்தனத்தோடு இருப்போம் என்றால் காட்டி கை நீட்டி கேட்கும் போது தன்னுடைய நிலை என்ன செஞ்சிடும், மருத்துவங்களுக்கு தெரிய வந்துடும் என்று அவர்கள் இருக்கிறார்களா என்ற விளக்கம் அதில் இல்லை. ஆனால் கொடுக்கப்படும் பெறுவதற்கு யாரும் முன்வர மாட்டாங்கன்றது இருக்கு. இந்த ஹதீஸின் படி இது மிச்சம் நெருங்கி தஜ்ஜால் வார காலத்தில் நடக்குமா என்பதோ அல்லது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒன்றா என்பதில் அறிஞர்கள் மக்களுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. சில இமாம்களுடைய கருத்துப்படி அது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, ஏற்கனவே சொன்னது போல நடந்து முடிஞ்சிருச்சு, யாரும் பெறுவதற்கு முன்வர இல்லை என்று சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றால் மறுமையுடைய சில சில அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதே என்ன சொன்னாலே நானும் மறுமையும் இப்படி இருக்கும் நிலையில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன், நான் மறுமை இப்படி இருக்கும் நிலையில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்ததே மறுமையுடைய ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு அவங்க அறிவிச்சதெல்லாம் அந்த காலத்தில் சிலதை சேர்த்து வச்சான். அதி ரபுவதாக சொன்னதுதான் இந்த நாடுகள் பிடிக்கப்படும், ஒரு பெண் யாரையும் பயப்படாமல் என்ன செய்வா, சன்னாவுடைய இந்த பகுதி இந்த பகுதிக்கு போவா, இதான் சொன்னது வந்து அதிரபியுல்லாஹ் சொன்னது. அது போலத்தான் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அதை அவங்க கண்டாங்க, அதிரபியுல்லாஹ் அப்பவே கண்டாங்க. خيره مرشدا صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك